வாயிலொரு நீர் துளியும் போக விடவில்லையா, வாடி விழும் போதினிலும் நீ கலங்கவில்லையா, பாயினிலே நீ படுத்து பன்னிரண்டு நாள் கிடந்தாய், பாரதத்தின் வேடமதை தோலுரித்து நீ விழுந்த.
தியாகச்சம்மன் கிளீவனின் தியாக பயணத்தின் நான்காம் நாள் நினைவுகளோடு கலந்திருப்போம்.
பிள்ளை பசியால் துடித்த நேரம் வெள்ளிமயில் துள்ளி வரும் வேலவனின் வீதியிலே, பிள்ளை பசியால் துடித்த நேரம் இங்கு கொள்ளி வைக்க வந்தபடி கொடியவரை கேட்டழுதோம், கோர நெஞ்சில் ஊறவில்லை.
அதிகாலையில் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. ஆம், இன்று திலீபன் காலை 5 மணிக்கு படுக்கையை விட்டு எழுந்து விட்டார். அது மட்டுமன்றி தான் சிறுநீர் கழிக்கப் போவதாக கூறினார். அவர் இருக்கும் நிலையிலேயே படுக்கையை விட்டு எழுந்து செல்வது என்பது முடியாமல் இருந்ததால் படுக்கையிலேயே அவருக்கு சலம் எடுப்பதற்காக போத்தலை கொடுத்தார்கள். ஆனால் அவருக்கு சலம் போகவில்லை. வயிற்றை வலிப்பதாகவும் சலம் போவதற்கு கஷ்டமாக இருப்பதாகவும் அவர் கூறினார். சிகிச்சை மூலம் கொஞ்சமாவது சிறுநீர் கழிக்க முடியும், ஆனால் அதை பற்றி பேசினாலே அவர் எரிந்து விடுவார் என்பதற்காக ஒன்றும் பேசாமல் இருந்தார் வஞ்சி அண்ணன். 4-5 நாட்களாக படுக்கையிலே கிடப்பதாலும் நீர் அருந்தாமல் இருப்பதாலும் அவரது சலப்பை பாதிக்கப்பட்டிருக்கலாம். இதை அவரிடம் எப்படி கூறுவது? தான் மறைவிடம் சென்று சிறுநீர் கழிக்கப் போவதாக கூறினார். அவரின் விருப்பத்தோடு அவரை கைத்தாங்களாக பிடித்து இறக்கி மேடையின் பின்பக்கம் கொண்டு சென்றார்கள். 15 நிமிடங்களாக வயிற்றை பொத்திக் கொண்டு மிகுந்த கஷ்டப்பட்டார். அதன் பின் ஆச்சரியப்படும் அளவுக்கு சுமார் 1/2 லிட்டர் அளவு அவருக்கு சலம் போனது. மிகுந்த அதிர்ச்சியை கொடுத்தது. 5 நாட்களாக எதுவும் குடிக்காமல் இருக்கும் ஒருவரால் இது எப்படி சாத்தியமாக முடியும்? அன்று மருத்துவ நிபுணர் சிவகுமார் அவர்களிடம் இதுபற்றி மறக்காமல் கேட்டார்கள். ஆனால் அவர் எந்த பதிலுமே கூறாமல் மௌனமாக சிரித்தை உதர்த்துவிட்டு சென்றுவிட்டார். அன்று மதியம் இதயத்துக்கு மகிழ்ச்சி தரும் ஒரு இனிய செய்தி காதுகளில் விழுந்த போது இடம் தெரியாத நிம்மதி எல்லோர் மனதிலும் குடிகொண்டது. கொழும்பில் உள்ள இந்திய தூதுவரகத்திலிருந்து ஒரு முக்கிய நபர் என்று வரப்போகிறாராம். எங்களுடைய அரசியல் பிரிவினரோடு திலீபனை பற்றி பேசப்போகிறாராம். பிரார்த்தனை வீண் போகாது, திலீபனின் உயிர் காப்பாற்றப்படப் போகிறது. இந்திய தூதரகத்திலிருந்து யாராவது வருவதானால் நிச்சயமாக பிரதமர் ராஜீவ்காந்தியின் ஆலோசனைப்படிதான் வருவார்கள். அப்படி வருபவர்கள் உணர்ச்சி பொங்கும் தாய்க்குளத்தின் கண்ணீரை கண்டாவது இறக்க மாட்டார்களா? திலீபனை எண்ணி துடித்துக் கொண்டிருக்கும் விடுதலை புலிகளின் மனங்களுக்கு ஆறுதல் செய்தி நிச்சயம் சாந்தியளிக்கத்தான் செய்யும். திலீபா, நீ ஆரம்பித்து வைத்த அகிம்சை போரங்களது ஆயுதங்களுக்கு மதிப்பில்லாமல் செய்ய போகிறது போலும். உன் அகிம்சை போர்னால் அப்படி ஒரு நிலை எமக்கு வருமானால் அதை நாம் மகிழ்ச்சியோடு வரவேற்போம். எமக்கு மட்டும் ஆயுதங்களை தூக்கி கண்டபடி சுட்டுச்செல்ல வேண்டும் என்று ஆசையா என்ன? 30 வருடங்களாக எமது மூத்த அரசியல் தலைவர்கள் தந்தை செல்வா தலைமையில் முயன்று முடியாத நிலையில் எமது தமிழ் சமூகத்தை அளவிலிருந்து காப்பாற்றத்தானே வேறு வழியின்றி ஆயுதம் ஏந்தினோம். நாம் அகிம்சைக்கு எதிரானவர்கள் அல்ல. ஆனால் நம் எதிரே அகிம்சை பற்றி ஒன்றுமே தெரியாதவன், அவனுக்கு அது புரியாது. அவனுக்கு தெரிந்ததெல்லாம் கத்தியும் துப்பாக்கியும் தான். ஒருவன் கத்தியையும் துப்பாக்கியையும் தன் பலமாக எண்ணும் போது அவன் எதிரில் நிற்பவனால் என்ன செய்ய முடியும்? நீண்ட கசப்பான அனுபவங்கள் தான் நமது கரங்களில் துப்பாக்கிகளை தந்தன. 1948 ஸ்ரீலங்கா சுதந்திரம் அடைந்ததாக கூறப்படும் நாளிலிருந்து சிங்கள இனவாதிகளால் தமிழர்கள் காலத்துக்கு காலம் அளிக்கப்பட்டு வருகின்ற கொடுமை எப்போது முடியும்? தங்க தமிழர்கள் வாழ்வில் பொங்கும் மகிழ்வும் பூரிப்பும் எப்போது மலரும்? அண்ணல் காந்தி அகிம்சை போரிலே வெற்றி கண்டார் என்றால் அதற்கு அவர் கையாண்ட அகிம்சை போராட்டங்கள் மட்டும் காரணமல்ல. காந்தியின் போராட்ட தளம் இந்திய மண்ணிலே இருந்தது. காந்தியின் போராட்ட தளத்திலே மனிதநேயம் மிக்க ஆங்கிலேயர்கள் இருந்தார்கள். ஆகவே அகிம்சையை புரிந்து கொள்வதற்கு அந்த வெள்ளைக்காரர்களால் முடிந்தது. ஆனால் நமது மண்ணில் அப்படியா? எத்தனை சந்தர்ப்பங்களில் நமது தலைவர்கள் குண்டாந்தடிகளால் தாக்கப்பட்டார்கள்! எத்தனை இனக்கலவரங்களில் நமது இனத்தவர்களின் தலைகள் வெட்டப்பட்டு தார்பிப்பாக்குள் போடப்பட்டிருக்கும்! எத்தனை பெண்கள் தம் உயிரிலும் மேலான கற்கைகள் அந்திருப்பார்கள்! அப்போதெல்லாம் நாம் ஆயுதங்களையா தூக்கினோம்? அகிம்சை, 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 இந்த வார்த்தைகள் தான் எங்கள் தாரக மந்திரமாக இருந்தது. இந்த தாரக மந்திரத்தை தூக்கி அறிந்துவிட்டு நமது கைகளிலே ஆயுதங்களை தந்தவர்கள் யார்? நாம பெற்றுக்கொள்ளவில்லை, அவர்களாக தான் தந்தார்கள். மாறி மாறி ஆட்சிக்கு வந்த சிங்கள அரசுகள் தான் தந்தன. தேசிய தலைவனின் பின்னே ஆயிரம் ஆயிரம் பேங்கைகள் அணிதிரண்டு நிற்பதற்கு காரணம் யார்? சிங்கள பேரினவாதம்தான். இன்று காலையிலே நல்லூர் கந்தசுவாமி கோவிலில் திலீபன் பெயரில் நூற்றுக்கணக்கான அர்ச்சனைகள் செய்யப்பட்டு அவை பொதுமக்கள் மூலம் மேடைக்கு வந்த வண்ணம் இருந்தன. பிற்பகல் 3 மணி அளவிலே யாழ்ப்பாண குடாநாட்டு வழியிலிருந்து மக்கள் பேருந்துகளில் வந்து குவியத் தொடங்கினார்கள். எங்கேயே பார்த்தாலும் மக்கள் அலைகள் தான். தளபதி கிட்டண்ணாவின் தாய் திலீபனை வாரி அணைத்து உச்சி முகர்ந்து அழக காட்சி நெஞ்சை தொட்டது. துரோகிகளால் வீசப்பட்ட வெடிகுண்டால் தன் மகன் ஒரு காலை இழந்த உதந்த தாய் உரிய வார்த்தைகள் இன்னும் சொவிகளில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றன. ஒரு கால் போனா என்ன, இன்னும் ஒரு கால் இருக்கு, செண்டு கையிருக்கு, அவன் கடைசி வரையும் போராடுவான். போர் முனையில் தன் மகனின் மார்பில் வேல் வாய்ந்திருப்பதை பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்ட வீர தமிழ் தாயின் கதை ஊட்டியது. உதவி இந்திய தூதுவர் திரு கென் அவர்கள் விமானம் மூலம் பலாலிக்கு வந்து விட்டாராம். அவரோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அன்றன் பாலசிங்கம் அவர்களும் போயிருந்தார். காலையில் சிறுநீர் கழித்ததால் திலீபன் சற்று தென்பாக இருந்தார். பேச்சுவார்த்தை முடிந்ததில் சாதகமான முடிவு கிடைக்குமானால் உண்ணாவிரதத்தை நிறுத்திவிட்டு திலீபனை யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டும். அங்கே அவசர சிகிச்சை பிரிவில் அவருக்கு வேண்டிய சிகிச்சைகளை உடனடியாக அளிக்க தொடங்கினால் 2-3 நாட்களில் திலீபன் வழமை போல வழக்கம் போல எலும்பி நடக்க தொடங்கி விடுவார். இப்படி மனதுக்குள் கணக்கு போட்டுக் கொண்டார் வாஞ்சி அண்ணன் அவர்கள். இயக்க உறுப்பினர்கள் திலீபனோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். அவரை சந்திக்க வந்த மகளிரமைப்பு உறுப்பினர்கள் தம்மை கட்டுப்படுத்த முடியாமல் விம்மி விம்மி அழுதார்கள். கிட்டண்ணிய பார்க்க வேணும் போல இருக்கு என்று மெதுவாக திலீபன் கூறினார். அவர் முகத்திலே ஏக்கம் படர்ந்திருந்தது. ஒரு கணம் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. கிட்டண்ணா, குட்டிசிறி ஐயர் இவர்கள் எல்லோரும் இந்தியாவில் இருக்கிறார்கள். திலீபனுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் தவித்தார்கள். கிட்டண்ணா இந்தியாவில் என்று தெரியும். ஆனால் இந்த நிலையில் அவர் கிட்டண்ணாவை காண விரும்பியது நியாயம்தான். இரவு வெகு நேரம் வரை பேச்சுவார்த்தையின் முடிவு வரும் என்று பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் வரவே இல்லை. மாலை ஸ்ரீலங்கா நவசமாஜ கட்சி தலைவர் வாசுதேவ நாணயக்காரர் மற்றும் அவரது கட்சியைச் சேர்ந்தவர்கள் திலீபனை வந்து பார்த்துவிட்டு சென்றார்கள். இரவு வெகு நேரம் வரை அவருக்கு அருகில் இருந்தவர்கள் தூங்கவில்லை. ஆனால் திலீபன் தன்னை மறந்து நன்றாக உறங்கி போனார். தியாக சம்மல் திலீபன் தியாக பயணம் தொடர்ந்தது.
பாரதத்தை வாவெனவே இங்கு அழைத்தோமா, பாரதத்தை வாவெனவே இங்கு அழைத்தோமா, வந்து படை நடத்து என்றவரும் தோது விடுத்தோமா, பாரதத்தை வாவெனவே இங்கு அழைத்தோமா, வந்து படை நடத்து என்றவரும் தோது விடுத்தோமா, பேரறிக்க வந்தவர்கள் பாடெடுத்து நல்லூரின் வீதி எங்கும் கண்ணீரால் வெள்ளம், நம்பி நின்றோம் இறங்கவில்லை பாவியரின் உள்ளம், கல்லான நெஞ்சுடனே இந்தியர்கள் நின்றார், காவியத்து போர் மகனே கண்ணீரே கொண்டார். ஆவியத்து போர் மகனே கண்ணீரே குந்த நல்லூரின் வீதி என்றும் கண்ணீரால் வெள்ளம் நம்பி நின்றோம் இறங்கவில்லை பாவியரின் அரிசி கொண்டு வந்தவரை ஆளவிடுவோமா அரிசி கொண்டு வந்தவரை ஆளவிடுவோமா அரிசி கொண்டு வந்தவரை ஆளவிடுவோமா புலி ஆடி நின்ற தாய் மாடியில் வாழவிடுவோமா அரிசி கொண்டு வந்தவாரி ஆளவிடுவோமா புலி ஆடி நின்ற தாய் மடியில் வாழவிடுவோமா உரிமையினை கேட்ட மாதிரி வீரமடுந்தானே உரிமையினை கேட்ட மாதிரி வீரநடுந்தானே எரும் மறு திங்கு ஒரு போரை கொடுத்தானே ஏதும் குண்டமறு திங்கு ஒரு போரை கொடுத்தானே நல்லூரில் வீதி என்றும் கண்ணீரால் வெள்ளம் நம்பி நின்றோம் இறங்கவில்லை பாவியரின் உள்ளம் பாடி நின்ற பூங்குயிலை கோட்டில் அடைப்பாரா பாடி நின்ற பூங்குயிலை கோட்டில் அடைப்பாரா பிரபாகரின் பிள்ளைகளை பாட்டி எடுப்பாரா பாடி நின்ற பூங்குயிலை கோட்டில் அடைப்பாரா பிரபாக நல்லூரின் வீதி என்றும் கண்ணீரால் வெள்ளம் நம்பி நின்றோம் இறங்கவில்லை பாவியரின் உள்ளம் கல்லான நெஞ்சுடனே இந்தியர்கள் நின்றார் காவியத்து போர் மகனே கண்ணெதிரே கொண்டார் காவியத்து போர் மகனே கண்ணெதிரே கொண்டார் நல்லூரின்